இவன் ஒரு ஆளுன்னு சொல்லி சிவபெருமான் திருவடியை பற்றி சொல்ல வரன்னு வந்துட்டான் பார் அப்படின்னு சொல்லி ஞானிகள் எல்லாம் நகைப்பார்கள் என்று அவையடக்கமா சொல்றாங்க. இவர்களுக்கு இவர்கள் வந்து அதை உணர்த்துவதற்கு உரியவர்கள். மிகச்சிறந்த ஆச்சாரிய மூர்த்தி அருளந்தி சிவாச்சாரிய பெருமான்னா எப்பேற்பட்ட ஆச்சாரியம். அவையடக்கம் அந்த மரபை பேணுகின்றார்கள். ஒரு நூல் சொல்பவர்கள் அவையடக்கம் சொல்லி சொல்ல வேண்டும். அதற்கான பின்வருபவர்களுக்கு மாணாக்கர்களுக்கு உணர்த்தும் பொருட்டு சொல்கின்றார்கள். ஏன்னா பின்வரு மாணாக்கர்கள் ஐயா எங்க ஆசிரியரும் அவையடக்கம் சொல்ற நான் என்னையா சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி ஆள்லாம் வந்து இருந்துடக்கூடாது இல்லையா, அதற்காக சொல்கின்றார்கள். அதான் நம்ம சிவஞான சுவாமிகள் இதுக்கு ரொம்ப சுருக்கமாக சொல்லிவிட்டார்கள். பொழிப்புறையில மறையினால் அயனால் மாலால் மனதினால் வாக்கால் என்ன சொல்றாங்களே தொகுத்து சொல்லிட்டாங்க சுவாமி. வேதம் முதலியவற்றானும் அரிதற்கரிய முதல்வனது இயல்பை. முதல்வனது திருவடின்னா என்ன, கமல பாதம்னா என்ன, அவனுடைய இயல்பு அதான் திருவடின்னு வர்ணிக்கும். அதன் பொருள் என்ன, அவனுடைய இயல்பு, அந்த அருள் இயல்பு. அருள் தான் திருவடி. அந்த முதல்வனுடைய இயல்பை யான் சொல்லுவல் என்று எழுந்த சொல்லுவல் அப்படிங்காங்களே அப்படின்னா சொல்லுவேன் சொல்லுவேன். இந்த காலத்தை சொல்றேன் நான் சொல்லுவேன் நான் அதை செய்வேன். அதுல அந்த இடத்துல வந்து அல் விகுதி போட்டும் சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கு. சொல்லுவன் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லலாம். சொல்லுவல் அப்படின்னாலும் அதான் அர்த்தம். சொல்லுவல்னா சொல்லுவேன், யான் சொல்லுவல் யான் சொல்லுவேன் என்று எழுந்த எனது புள்ளிய ஆசை, எனது அற்ப ஆசை. சால்புடையார் எல்லாரும், அதாவது ஞானிகள். இங்க சால்புடையவர்கள்னா சான்றோர்கள்னா யாரு, சிவஞானிகளாகிய சிவஞான சான்றோர்கள். அந்த சால்புடையார் எல்லாரும் எப்படி நகைப்பாங்களா, நகைப்பார்கள் தான் பாட்டில் இருக்கு. எப்படி நகைப்பார்களா, உரையாசிரியர் சொல்கின்றார், ஏ ஏ இதுதோ இவன் அறிவு என்று எள்ளி நகையாடுவதற்கு ஏதுவான். இந்த நூலை நான் சொல்றதை கேட்டு இந்த நூல் பாடல்கள் எல்லாம் கேட்டு இவ்வளவுதானா இவனுக்கு இருக்கிற அறிவு என்று எள்ளி நகையாடுவர்களான். ஆனா இது அவையடக்கமாக கூறியது என்பதை நான் உணர்ந்து கொள்வேன். ஆகவே வேதம் மறைன்னு சொன்னார்களே அது வேதம், அதனாலதான் வேதம்னு சொன்னார்கள். வேதம் முதலியவற்றால், முதலியவற்றால்னு சொல்லிட்டாலே பின்னால சொன்ன அயன் மால் மனம் வாக்கு அளவை எல்லாத்தையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அயனால் மாலால் மனத்தினால் வாக்கால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஒவ்வொன்னு என்ன இருக்கு, ஆள் ஆள்னு இருக்கு. ஆள்னு இல்ல ஆண் அப்படின்னு இருக்கு. ஆண்னா நம்ம ஆள் சொல்றோம் அது மாதிரிதான். மறையினால் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் மறையினான் அயனான் மாலான் ஒவ்வொன்றும் இந்த ஆண் என்ற அந்த உருபு இருக்கின்றது. அந்த ஆண் உருபு இருக்கின்றதே முன்னைய முதல் ரெண்டும், அதாவது அயன்ல இருக்கிற ஆணும் இல்ல, அதாவது மறையில மறைய விட்டுட்டாங்க. அயனால் மாலால் அதை எடுத்துக்கிடுவோம். அப்புறம் மனத்தினால் வாக்கால் இந்த நான்கே எடுத்துக்கிடுவோம். அயனான் மாலான் மனத்தினான் வாக்கான் அது முதல் ரெண்டையும் எடுத்துக்கிடுவோம். அயனான் மாலான் அயனான்லையும் மாலான்லையும் இருக்கக்கூடிய ஆணுருபு வினைமுதற் பொருண்மையில் வந்தது. என்ன இதனால அந்த மாதிரி இடங்கள்லாம் தான் நமக்கு வந்து அவ்வளவு ஆர்வம் இல்லை, என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்காங்க ஐயா அப்படின்னு. அப்படி இல்லை, இந்த செய்திகளை நாம் உணரும் மூலமாக தான் இதற்கு இதுதான் பொருள் அப்பதான் திட்டவட்டமா நமக்கு விளங்கும். ஆகவே அதுக்காகத்தான் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆகவே பாருங்க, அது ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை படிச்சா தெளிவா போயிரு. மனத்தினான் வாக்கான் அந்த ரெண்டுலயும் ஆணுருபு இருக்க, அது வினைமுதற் பொருண்மையில வரல கருவி பொருண்மையில் வந்தது. என்ன அப்படின்னா, அயனான் மாலாங்கும் போது அயனும் மாலும் ஒவ்வொரு ஆளு, வினைகளை செய்யக்கூடிய ஆட்கள். ஆனால் மனமும் வாக்கும் அது தனி ஆளா இல்ல, ஒரு ஆளுக்கு கருவியாக இருப்பது மனம், மாதிரி ஒரு ஆளுக்கு கருவியாக இருப்பது வாக்கு. அதைத்தான் சொன்னார்கள், வேற ஒண்ணும் இல்லை. மனதால் அறிய முடியாது, வாக்கால் அறிய முடியாதுன்னா மனதை கொண்டு, மனமாகிய கருவியை கொண்டு யாரும் அறிய முடியாது. எதே இறைவன் திருவடியை உணர்ந்து ஓதுவதற்கு அறியவன் சொல்லியிருக்காங்களே அதான். இது மாதிரி வாக்கால் அறிய முடியாத கமலபாதம் அப்படின்னா அந்த வாக்கை கொண்டு யாரும் அறிய முடியாது, வாக்காகிய கருவியை கொண்டு யாரும் அறிய முடியாது. கருவிங்கிற அர்த்தத்துல வருது அந்த ஆண்கள். மனமும் வாக்கும் அயன் மாதிரியும் திருமால் மாதிரியும் தனித்தனி ஆட்கள் இல்லை, எல்லாருக்கும், எல்லா மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் கருவியாக இருப்பது மனமும் வாக்கும். ஆகவே அந்த இடத்துல கருவி பொருள் வருது. மனமாகிய கருவியை கொண்டு யாரும் திருவடி அறிய முடியாது, வாக்காகிய கருவியை கொண்டு யாரும் திருவடி அறிய முடியாது. அம்மாதிரி அயனாலும் அறிய முடியாது, திருமாலாலும் அறிய முடியாது. அப்படிப்பட்ட இறைவன் திருவடி. ஏன் அயனாலையும் திருமாலையும் அறிய முடியாது, எப்ப பார்த்தாலும் இப்படி சொல்றாங்களே அப்படின்னா, அவர்கள் தம்முடைய பதவி பெருமையினாலே, அதிகார பெருமையினாலே, அறிவு திறத்தாலே எம்பெருமானை அறிய வேண்டும் என்று முனைந்தார்கள். அதனால சொன்னது வேறொன்று. ஆகவே அயனாலும் மானால் மாலாலும் அறிய முடியாத திருவடி, மனம் வாக்கு ஆகிய கருவிகளைக் கொண்டு எவராலும் அறிய முடியாத திருவடி அப்படின்னு பொருள். இந்த பொருள் எப்ப தெரியுது? இந்த இலக்கண குறிப்பு பார்க்கும் போதுதான் தெரியுது. அதனால இந்த இலக்கண குறிப்புகள்லாம் ரொம்ப அவசியம். சாத்தனால் பார்க்கப்பட்டது அப்படின்னா, சாத்தன் ஒரு ஆள் இருக்கான், அவன் பார்த்தான், அவனால இந்த பொருள் பார்க்கப்பட்டது, இந்த சம்பவம் பார்க்கப்பட்டது. அப்படி இல்லாம இது வந்து அப்ப சாத்தன்கவன் ஒரு வினை முதல் வினையை செய்யக்கூடிய ஆளு. அப்படி இல்லாம இந்த சம்பவம் கண்ணால் பார்க்கப்பட்ட சம்பவம் அப்படின்னு சொன்னோம்னா, கண்ணுங்கிற கண்ணுன்னு ஒரு ஆளா வந்து பார்க்க இல்ல, கண்ணுங்கிற அந்த கருவியை கொண்டு யாரோ பார்த்திருக்காங்கன்னு இருக்கும். இது கண்ணால் பார்க்கப்பட்ட சம்பவம், இது வெறுமனை கேள்விப்பட்டு சொன்ன சம்பவம் அல்ல, கண்ணால் பார்க்கப்பட்ட சம்பவம்னா அப்ப அந்த கண் என்பது கருவி பொருள்ல வந்தது. அத மாதிரி மனமும் வாக்கும் கருவி பொருளில் வந்தன. இந்த அளவென்றது அனுமான பிரமாணத்தை, அளவுன்னு சொன்னாங்க, குறைவிலா அளவு. அனுமான பிரமாணம் குற்றமுடையது அல்ல, அருமையான பிரமாணம் அது. அனுமான பிரமாணம் ரொம்ப அவசியம். அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டா என்ன? அப்படி இல்லை, அனுமான பிரமாணம் வேண்டாம்னு வச்சுக்கோங்க, நம்முடைய சமய சாஸ்திர கருத்துகளிலே நமக்கு ஒரு சந்தேகம் வந்தால் அதுக்கு நாம தெளிவே காண முடியாது. இணையா செய்ய நம்ம சமயம், ஆமா, நம்ம முன்னோர்கள்லாம் அனுஷ்டிச்சு வந்திருக்காங்க, நம்ம நாயன்மார்களை பத்தி பல அருள் வரலாறுகள்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் வச்சு நம்ம சமய கருத்து எது சொன்னாலும் அதை நம்ம ஏத்துக்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளணும்னு நம்ம சமய சாஸ்திரங்கள் சொல்லவில்லையே. இந்த சாஸ்திரங்கள்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க? இப்ப பாக்குறோமே இந்த சித்தியார், சிவஞான போதம் போன்ற நூல்கள்லாம் எதுக்காக வச்சிருக்கின்றாரு? நம்முடைய சமய கருத்துக்கள் தெளிவானவை, உண்மையானவை அப்படின்னு நிலைநாட்டுறாங்க. எது கொண்டு நிலைநாட்டுறாங்க? அனுமான பிரமாணம் கொண்டுதான். ஏன்னா கண்ணுக்கு காட்டியா நிலைநாட்ட முடியும்? அனுமான பிரமாணம் கொண்டுதான் நிலைநாட்ட முடியும். ஆகவே அனுமான பிரமாணம் மிக அவசியமானது, குற்றமற்றது, வாஸ்தவம் தான். ஆனா அந்த அனுமான பிரமாணத்தை மட்டும் வச்சுக்கொண்டு, அதாவது இந்த சாஸ்திரங்களை மட்டும் நாம படித்துக்கொண்டு சிவபெருமான் திருவடி அடைஞ்சிடலாமான்னா அடைஞ்ச முடியும். அந்த சாஸ்திரம் சொன்ன வழியிலே நாம வந்து நிற்க வேண்டும். சாஸ்திரத்தை நான் அறிந்து கொண்டே அந்த அளவிலே போதும் அப்படின்னு இருக்குன்னா, அந்த அறிவை கொண்டு திருவடி அடைய முடியாது. அந்த சாஸ்திர வழிப்படி ஒழுகி அவன் மீது பக்தி செய்தா, சாஸ்திரம் என்ன சொல்லுது? விஷயங்களை சும்மா சொல்லிட்டு போகுதா? அவன் மீது பக்தி கொள்ளும்படி தோன்றுகின்றது. அவன் திருவடியை அடையும் முறையினை சொல்கின்றோம் தானே சொன்னார் போன பாடல்ல, புண்டரிகத்தால் சேரும் பரிசினை புகழலுற்றான் சொன்னார். அப்ப திருவடி கூடுவது இப்படின்னு சொன்னா, அந்த நெறிப்படி நாம அங்க பின்பற்றி ஒழுகினால் அப்பந்தான் முக்தி அடைய முடியுமே ஒழிய, வெறும் அளவை அளவை அறிவாகிய அந்த அனுமான பிரமாணத்தை அறிந்துவதன் மூலமாக மட்டுமே அந்த திருவடியை அடைய முடியாது. அதனாலதான் குறைவிலா அளவினாலும் பூரணாராகி நின்ற இறைவனார் கமலவார். பூரணாது, கூற முடியாதது. அயன்மால் என்றது உபலக்கணம். ஐயா, பிரம்மனை சொல்லியாச்சு, திருமாலை சொல்லியாச்சு, ஆனா இந்திரனை சொல்லலையே, வருணனை சொல்லலையே, வாயுவ சொல்லலையே, குபேரனை சொல்லலையே. அப்ப அவங்கெல்லாம் திருவடியை அறிஞ்சிருவாங்களா அவங்க சாமர்த்தியத்துல அப்படின்னா? ஐயா, அயனையும் திருமாலையும் சொல்லியாச்சு, ரொம்ப பெரியவர்கள், பெரியவர்களே சொல்லியாச்சு. அப்ப மற்றவர்களை தான் உள்ளடக்கி கொள்ளணும். அதான் உபலக்கணம்னு சொல்வதுதான். ஒன்றை சொன்னதன் மூலம் அதனோட தொடர்புடையதை நாமா என்ன செஞ்சு கொள்ள வேண்டும்? நாமளா வந்து சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றா சொல்லிக் கொண்டிருக்க மாட்டார்கள். சொன்னதை வைத்துக் கொண்டு சொல்லாதவற்றை, சொல்லாதவற்றைன்னா சம்பந்தம் இல்லாதவற்றை இருக்கிற சம்பந்தம் உடையவற்றையெல்லாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதான் உபலக்கணம். அயன் மால் என்றது உபலக்கணம். பூரணாதது என்றது உபச்சாரம். பூரணாதது அப்படின்னா என்ன அர்த்தம்? உணர முடியாததுன்னு. சொல்ல முடியாததுன்னா என்ன பொருள் சொல்லியிருக்காங்க? உணர முடியாதது. அயனாலோ மாலாலோ மனதினாலோ வாக்காலையோ அளவையாலையோ உணர முடியாத திருவடி, உணர முடியாத திருவடியை தான் சொல்ல முடியாத திருவடின்னு உபச்சாரமா சொல்லியிருக்காங்க. உணர்வு அறிவதற்கு அரிதாய் நின்ற பதவுரையில பாத்தீங்கன்னா பாருங்க, அறிவதற்கு அரிதாய் நின்ற பொழிப்புரையிலே அதான் சுவாமி சொல்லியிருக்காங்க, அறிதற்கறிய முதல்வனது இயல்பை. ஆனா கூற முடியாத அப்படின்னு இருக்கு, பூரணாத, பூரணாதன்னா அறிய முடியாதுன்னு அங்க பொருள். சரி, அப்புறம் என்ன சொல்றாங்க? இது பொருள் சொல்லி முடிச்சாச்சு இந்த பாடலுக்கு, அவ்வளவுதான். அப்ப அடுத்த பாடலுக்கு பேரலாமா அப்படின்னா, இதற்கு இன்னொரு மாதிரியும் பொருள் சொல்லலாம்னு ரொம்ப நயமாக இன்னொருகள் சொல்கின்றார்கள் சன்னியாசி சுவாமி. என்ன அப்படின்னா, அயன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அயன்னு சொன்னது பிரம்மனை குறிக்கின்றது, நான்முகனை குறிக்கின்றது. மால் சொன்னது திருமாலை குறிக்கின்றது. மற்றதெல்லாம் பாருங்க, நூல்களாகவோ அல்லது இந்த மனம் வாக்கு மாதிரி கருவிகளாகவோ தான் இருக்கு. இந்த அயனும் மாலும் மட்டும்தான் ஆட்கள். அப்ப வந்து இந்த அயனும் மாலும் மூலமாகவும் நூல்களை நம்ம கொண்டு வந்தான அப்படின்னு பார்க்கிறார் சுவாமி. நூல்களை கொண்டு வர முடியுமா? எல்லாமே நூல்களா இருக்கட்டும், மனம் வாக்குங்கிற கதவிகள் அப்புறம் நூல்களா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியும் உரை காணலாம். அயன் மாலும் நேரடியா வச்சும் சொல்லலாம். அயன் சொல்லும் பொழுது அது ஆகு பெயரா, ஆசிரியனுடைய பெயர் ஆசிரியன் செஞ்ச நூலையும் குறிக்கும். நாம அந்த வழக்கெல்லாம் கைவிட்டுட்டு வரோம். என்ன திருவள்ளுவர் அப்படின்னா திருவள்ளுவரையும் குறிக்கும், திருவள்ளுவர் செய்த அந்த திருவள்ளுவர் செய்த நூல் திருக்குறளையும் குறிக்கும். நம்முடைய குருமூர்த்திகள் சாமிநாத தேசிகர் அவர்கள் ஒரு பாட்டில திருக்குறளை திருவள்ளுவர் என்றே குறிப்பிடுவார். அந்த பாட்டில் பார்த்தோம்னா திருவள்ளுவர் என்பது திருவள்ளுவராகிய ஆசிரியை குறிக்காது, அவர் செய்த திருக்குறளாகிய நூலை குறிக்கும். அப்படி ஆசிரியன் பெயர் நூலுக்கு ஆகு பெயராக வரலாம். அந்த மாதிரி அயன் சொன்னது, அயன் சொன்னது நான்முகன் தான், அது நான்முகனை குறிக்காமல் அந்த நான்முகன் செய்த புராண நூல்களை குறிக்கும். ஆமா, பிரம்மா தான் 18 புராணங்களையும் சொன்னார். அது உபதேசமா பெற்று சூத முனிவர் நைமிசாரண்ய வனத்துல அங்க உள்ள ரிஷிகளுக்கு எல்லாம் சொன்னார். ஆகவே அங்க அயன் சொன்னது வேதத்துக்கு அங்கமாக பிரம்மா என்ன செய்தார், 18 புராணங்கள் செய்தார். அந்த 18 புராண நூல்களையும் அயன் என்ற சொல் குறித்தது. அது மாதிரி மால், மால் என்பது திருமால். அந்த திருமாலுடைய ஒரு அவதாரம் தான் வியாசர். தசாவதாரங்கள் தவிரவும் இன்னும் சில அவதாரங்கள் இருக்கின்றன, அது ஒன்றுதான் வியாசர். திருமாலுடைய அவதாரம் தான் வியாசர். திருமாலுடைய அவதாரமாகிய வியாசனால் செய்யப்பட்ட இதிகாச நூலை குறித்தது. வியாசர் தானே பாரதம் சொல்ல, வியாசர் இதிகாச நூலை குறித்தது. மனம்னு சொன்னது வாக்குன்னு சொன்னது எல்லாரையுமே நூல்களாக்கிறோம். இத்தனை நூல்களாலும் அறிய முடியாத திருவடிய நான் சிவஞான சித்தியார்கள் நூலால சொல்ல போறேன், இதை கண்டு சிவஞானிகள் எல்லாம் நகைப்பார்கள் அப்படின்னு அவையடக்கம் சொன்னதா. எல்லாத்தையுமே நூல்களாக்குறாங்க. மறை அது வேதம், அது நூலாவே இருக்கிறதுக்கு நூலாவே கொடுத்தாச்சு, வேதத்தால் உடர முடியாது. அயன் சொல்லும் போது நான்முகன், அந்த நான்முகன் அருளி செய்த 18 புராணங்களாலும் உணர முடியாது. மால்னு சொல்லும் போது திருமால், அந்த திருமாலுடைய அவதாரமாகிய வியாசர், அந்த வியாசர் செய்த இதிகாச நூல்களாலும் இறைவனுடைய திருவடியை உணர முடியாது. அது மாதிரி மனம்ங்கும் போது மனதை கருவியாக கொண்டு அந்த மனதை அடக்கிய ரிஷிகள் அவர்கள் ஸ்மிருதிகள் செய்தார்கள், அந்த ஸ்மிருதிகளாலும் இறைவனுடைய திருவடியை உணர்த்த முடியாது. வாக்குன்னு சொல்லும் பொழுது வேதத்தை கர்மகாண்டம் ஞானகாண்டம்னு ரெண்டு வகைப்படுத்தி அதன் பொருளை சொல்லுகின்ற சாஸ்திரம் பூர்வ மீமாம்சை உத்தர மீமாம்சைன்னு, மீமாம்சை சாஸ்திரம், மீமாம்சை சாஸ்திரம் பூர்வ மீமாம்சை உத்தர மீமாம்சைன்னு ரெண்டு பிரிவா இருக்கு. பூர்வங்கிறது முதல், உத்தரங்கிறது அடுத்து வருது. இந்த பூர்வ மீமாம்சை உத்தர மீமாம்சை ரெண்டையும் வந்து வாக்குங்கிறது குறிக்கின்றது. அளவு என்றது அளவை நூலாகி தர்க்க சாஸ்திரத்தை குறிக்கிறது. இப்படி ஆகவே கொண்டு எனவே வேதத்தாலும் அந்த வேதத்திற்கு அங்கமான புராணம் இதிகாசம் ஸ்மிருதி மீமாம்சை தர்க்க சாஸ்திரங்கள் இவற்றாலும் உணர முடியாத இறைவனார் கமலபாதம் அப்படின்னு சொல்லலாம் என்று சொல்கின்றார். வேதத்தாலும் அதற்கு அங்கமான புராணம் இதிகாசம் மிருதி, மிருதினா ஸ்மிருதி, மிருதி மீமாம்சை தர்க்கங்களானும் பூரணாத பூரணாத பாதம் என்று உரைத்தலும் ஒன்று. இப்படி சொல்வதும் ஒரு விதம் இப்படின்னு சொல்லலாம். அவையடக்கம் கூறியவாறு இந்த பாடல் மூலமாக அவையடக்கம் சொல்கின்றார். ஆகவே இந்த அவையடக்கத்தில் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்றால், வேதத்தாலும் நான்முகனாலும் திருமாலாலும் மனதாலும் வாக்காலும் மற்றும் குறைவில்லாத அனுமான பிரமாணத்தாலும் அறிதற்கு அறிய இறைவனுடைய திருவடியை பற்றி அடியேன் இந்த நூலிலே சொல்கின்றேனே, ஆசை பற்றித்தான் சொல்கின்றேன். இந்த அடியேனுடைய இந்த அற்ப ஆசையினை கண்டு சிவஞான சான்றோர்கள் எல்லாம் நகைப்பார்கள், எள்ளி நகையாடுவார்கள் என்று அவையடக்கம் கூறினார். இதை இன்னொரு மாதிரி பொருள் சொன்னார்கள், மறையாலும் வேதத்தாலும் அயனாலும் அந்த வேதத்திற்கு அங்கமாக அயனாலே செய்யப்பட்ட 18 புராணங்களாலும் மாலால் மாலின் திருமாலின் அவதாரமாகிய வியாசரால் செய்த இதிகாச நூலாலும் மனத்தினால் மனத்தினால் எண்ணி ரிஷிகள் செய்த ஸ்மிருதி நூல்களாலும் வாக்கால் மீமாம்சை சாஸ்திரத்தாலும் மற்றும் குறைவிலா அளவினாலும் குறைவில்லாத தர்க்க சாஸ்திரங்களாலும் எனவே வேதத்தாலும் இந்த வேதத்திற்கு அங்கமாக இருக்கக்கூடிய புராணம் இதிகாசம் ஸ்மிருதி தர்க்க மீமாம்சை தர்க்கம் ஆகிய நூல்களாலும் அறிதற்கரிதாய் என்ற இறைவனுடைய கமலபாதம் என்று இன்னொரு பொருளும் சொன்னார்கள். ஆக இவ்வாறு அவையடக்க பாடலை பார்ப்போம். இனி அடுத்த பாடலிலே ஆசங்கை நீக்கல். ஆசங்கைனா என்ன? ஐயப்பாடு, சந்தேகம். அவையடக்கம் சொன்னாலும் சொன்னார் நமக்கு பெரிய சந்தேகம் வந்துச்சு. ஐயா, இறைவனுடைய திருவடியை வேதத்தாலும் உணர்த்த முடியாது, ஸ்மிருதியாலும் உணர்த்த முடியாது, புராணத்தால இதிகாசத்தால எதனாலையுமே உணர்த்த முடியாதுன்னு சொல்றாங்களே. அப்ப ஈசனுடைய திருவடியை உணர்வதற்கு வழியே இல்லையோ? எந்த நூலாலும் உணர்த்த முடியாதுனாங்களே. திருவடியை உணர்வது என்பது அது இயலாத காரியம் போலும் அப்படின்னு ஒரு ஐயப்பாடு வருது. அந்த ஐயப்பாடு நீக்குகிறார் வருத பாட்டு. அப்பா, நான் இந்தந்த நூல்களாலெல்லாம் உணர்த்த முடியாதுன்னு சொன்னேன். ஏன்னா அவை பொது நூல்கள், வேதம் பொது நூல். வேதம் என்ன, சைவனுக்கு மட்டுமா உரியது? இல்லை, வைணவனும் தான் வேதத்தை தான் சொல்றான், சங்கர வேதாந்தியும் வேதத்தை தான் சொல்றான். ஆனா வேதத்தினுடைய பொருளை, வேதமாகிய நெறி எங்க போய் அடையணும்? சைவமாகிய துறையை போய் அடையணும். வேத நெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க. மற்றவையும் துறைகள் தான். அந்த துறைகள், வைணவம், சங்கர வேதாந்தம் எல்லாம் துறைகள் தான். அந்த துறைகளை எல்லாம் விட ஓங்கிய மிகுந்திருக்கின்ற துறை, ஓங்கி விளங்குகின்ற துறை சைவத்துறை. அதான் சைவத்துறையை மிகு சைவத்துறை என்ற. வேத நெறி தலைத்து ஓங்கினால்தான் மிகு சைவத்துறையை போய் அடைய முடிஞ்சது. இலக்க போய் அடையணும்னா வழி தெளிவா இருக்கணும் இல்லையா? அந்த வழி வேத நெறிதானா, வேத நெறிதானான்னு கேட்டுக்கொண்டிருந்தாலோ, அல்லது அந்த அந்த வேத நமக்கு இல்லைன்னு சொன்னாலோ, நம்ம சைவத்துறையை எப்படி அடைவது? அதான் சேர்க்கிறார் பெருமான் அருமையாக சொன்னார்கள், வேத நெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க என்று சொன்னார்கள். ஆகவே இங்கே சொல்கின்றார்கள், அந்த வேதம் எல்லாம் பொது நூல், அதனால அதனால உணர முடியாது. ஸ்மிருதி, இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாமே பொது நூல்கள், சிறப்பு நூல்கள் உள்ளன சிவாகமம், அதனாலே உணரலாம் என்று சொல்கின்றார்கள். உணர்வதற்கு வழி இல்லைன்னு சந்தேகப்பட வேண்டாம், உணர்வதற்கு வழி உண்டு. எப்படின்னா சிவாகமத்தால் அறியலாம். சிவாகமத்தை நாம பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு படிச்சா அறியலாமா? இல்ல, சிவாகமத்தை ஞானாசிரியன் உபதேசம் செய்ய, அந்த ஞானாசிரியன் செய்யும் சிவாகம உபதேசத்தை கேட்டு நாம் இறைவனுடைய திருவடியை உணரலாம் என்று சொல்கிறார். அருளினால் ஆகமத்தை அறியலாம். அதான் ஆகமத்தை அறியலாம்னு சொல்லாம அருளினால் ஆகமத்தை அறியலாம். அருள்னால்னா குரு அருளினால், அருளினால் ஆகமத்தை அறியலாம், அளவினாலும் தெருளலாம். சிவனை ஞான செய்தியால் சிந்தையுள்ளே மருளலாம், நீங்க கண்டு வாழலாம். பிறவி மாயா இருளலாம் இருக்கலாகும், அடியரோடு இருக்கலாமே. இறைவன் இயல்பு அப்பெற்றித்தாயினும், பெற்றினா என்ன, இயல்பு தன்மை. இறைவன் இயல்பு அப்படிப்பட்ட இயல்பு. எப்படிப்பட்ட இயல்பு? மறையாலையோ, பிரம்மாவாலையோ, திருமாலாலையோ, மனதாலையோ, வாக்காலையோ, தர்க்க சாஸ்திரங்களாலேயோ உணர்வதற்கு அரிய இயல்பு. அப்படிப்பட்ட இயல்பாக இறைவன் இயல்பு இருந்தாலும் அந்த இறைவன் இயல்பு உணர்வதற்கும் வழி உள்ளது. இவற்றாலெல்லாம் உணர முடியாதுன்னு சொன்னவர்கள் உணர்வதற்கு வழியும் உள்ளதுன்னு சொல்றாங்க. எப்படி அறிவு உணர்வது? அவனை, அதாவது அந்த இறைவனை, அவ் இறைவன் நூல் எனப்படும் வேத சாரமாகிய சிவாகமத்தின் வார்த்தைகளை எப்படி போடுறாங்க பாருங்க. சிவாகமம்னு தனியா சொல்லல, வேத சாரமாகிய சிவாகமம். ஏன்னா அந்த வேதத்தினுடைய சாராம்சத்தை நாம் உணர்ந்தால் அவனை உணரலாம். அந்த வேத சாரம் எதுல இருக்கு? சிவாகமத்தில் இருக்கு. அதனாலதான் சிவாகமத்துக்கு பெருமை. வேதாந்தார்த்தம் இதம் ஞானம் சித்தாந்தம் பரமம் சுபம் என்று ஆகமே சிவாகமே சொல்கின்றது. அதனால வேத சாரமாகிய சிவாகமத்தின், இந்த சிவாகமத்தை நாம தெரிந்து தனியா படிச்சு உணர முடியாது. அனுபவமுடைய தேசிகர் அருளி செய்யும் உபதேசத்தால் கேட்டு அறியலாம். அதான் ஆகமத்தை அறியலாம்னு சொல்லாம அருளினால் ஆகமத்தை அறியலாம். நாங்க அருள் என்பது இந்த இடத்துல அனுபவமுடைய தேசிகர் அருளி செய்யும் உபதேசம். அனுபவமுடைய என்ன அனுபவம்? சிவானுபவம். நூல்கள்ல படிக்கிறமே இந்த விஷயத்தை பூரா தன்னுடைய அனுபவத்திலே வைத்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஞான தேசிகர் முக்தி முக்தின்னு சொல்றோம். அந்த முக்திய அனுபவமாகவே பெற்றுவிட்ட சீவன் முக்தராகிய அந்த ஞான தேசிகர் அவர் அருளி செய்கின்ற உபதேசத்தின் மூலம் சிவாகமத்தை அவர் உபதேசமாக அருளி செய்வார். அந்த தேசிகர், அந்த அனுபவமுடைய தேசிகர் அருளி செய்யும் உபதேசத்தால், சிவாகமத்தின் அனுபவமுடைய தேசிகர் அருளி செய்யும் உபதேசத்தால் இறைவன் இயல்பை, அந்த உபதேசத்தை கேட்டு இறைவன் இயல்பை நாம் அறியலாம். கேட்டதனை அதற்கு அனுகூலமான அளவையால் சிந்தித்தும் அறியலாம். சிவாகமத்திலே அனுபவமுடைய தேசிகர் நமக்கு உபதேசம் செய்கின்றார். அந்த உபதேசத்தை கேட்டு நாம் இறைவனுடைய இயல்பை அறியலாம். இன்னும் அதை நன்றாக அறிய வேண்டும் என்றால் கேட்டதனை நன்கு சிந்திக்க வேண்டும். அதான் அதற்கு அனுகூலமான அளவையால், அளவை நெறிப்படி சிந்திக்க வேண்டும். கேட்டதனை அதற்கு அனுகூலமான அளவையால் சிந்தித்தும் அறியலாம். சிந்தித்ததனை தன் அறிவின் கண்ணே சிவஞானத்தால் மாசர தெளிந்து அறியலாம். சிந்தித்தலுக்கு அளவை சொல்லியிருக்காங்க, ஆனா தெளிவதற்கு வந்து அளவை எல்லாம் சொல்லல. தர்க்கத்தை கொண்டு மட்டுமே தெளிந்துவிட முடியாது, அதுக்கு திருவருள் வேண்டும். அந்த திருவருள் தான் சிவஞானம். ஆகவே அந்த சிவஞானத்தால் மாசரை தெளிந்து மறியலாம். ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி போட்டிருக்காங்க நம்ம பார்க்கணும். சிந்தித்ததனை, அதாவது தேசிகனுடைய அருள் உபதேசத்தை, ஆகம உபதேசத்தை கேட்டோம், கேட்டதை தக்க அளவை நெறி கொண்டு சிந்தித்தோம், சிந்தித்ததை எப்படி தெளிகின்றோம், சிவஞானத்தால் மாசரை தெளிகின்றோம், அப்படி தெளிந்து மறியலாம். தெளிந்த பிறகு நிட்டை கூட வேண்டும், பாசம் நீங்கி சிவச்சார்பு கொள்வதே நிட்டை. எனவே தெளிந்தும் அறியலாம்னு சொன்ன பிறகு தெளிந்தும் அறியலாம், அதனால் பாசக்ஷயம் பண்ணி, பாசக்ஷயம்னா பாச நீக்கம், பாசக்ஷயம் பண்ணி நீக்கம் பண்ணி நிட்டை கூடி சிவானந்த அனுபூதியும் பெறலாம். அனுபூதினா அனுபவம், சிவானந்தமாகிய அந்த முத்தி இன்பத்தை நாம் அனுபவத்திலே பெறலாம். ஆகவே சிவா இந்த முத்தி அனுபவத்தை ஏற்கனவே பெற்றிருக்கின்ற ஒரு ஞான தேசிகன், அவன் சிவாகமத்திலே சிவாகம பொருளிலே அனுபவம் உடையவன், அந்த தேசிகன் அருளி செய்கின்ற அந்த சிவாகம உபதேசத்தை செவிமடுத்து கேட்டு அதன் மூலம் இறைவன் இயல்பை நாம் உணரலாம். அதிலே வரக்கூடிய சந்தேகங்களை தக்க அளவை நெறிப்படி சிந்தித்தும் இதனுடைய இயல்பை அறியலாம். சிந்தித்ததனை சிவஞானத்தின் மூலமாக மாசர தெளிந்தும் இறை இயல்பை உணரலாம். அவ்வாறு தெளிந்த பிறகு நிட்டை கூடுவதற்கு தடையின்மையால் பாச நீக்கம் பண்ணி நிட்டை கூடி சிவானந்த அனுபூதியும் பெறலாம் என்று அருமையாக சொல்கின்றார். அப்புறம் என்ன சொன்னாங்க, அடியரோடு இருக்கலாமே, நம்ம சிவானந்த அனுபூதி பெற்று அந்த சிவானந்த அனுபூதி நிலை பெறும் பொருட்டு, அந்த முத்தி நிலையிலே திரளாமல் இருக்கும் பொருட்டு அடியார்களோடு சேர்ந்து இருக்கலாம். முத்தி அடைஞ்சவன் முத்தி அடையாதவன் கூட சேர்ந்து, முத்தி நிலையை உணராதவன் கூட எல்லாம் சேர்ந்து இருந்திருந்தா அவர்களுக்கே முத்தி நிலை திரழ்ந்து விட வாய்ப்புள்ளது. எனவே அவர்கள் முத்தர்கள் அந்த அவர்களை ஒத்த ஞானிகள் கூடதான் இருப்பார்கள். அன்பரோடு மரியின்னு 12வது சொல்லு, அதான் அடியரோடு இருக்கலாமே. உம்மை எண்ணின் கண் வந்தது, எங்க உம்மை வந்திருக்கு, அளவினாலும் தெருளலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, உம்மை அந்த உண்மைதான், அது என்னும்மை, அதாவது கேட்டும் அறியலாம் சிந்தித்தும் அறியலாம் தெளிந்தும் அறியலாம். அந்த உண்மைகள் வந்து என்ன பொருள்ல வந்த மேல் அவையடக்கத்துக்குரியது பற்றி நிகழும் ஆசங்கையை நிக்கிற்று. அவையடக்கத்துல இந்தந்த சாஸ்திரங்களாலெல்லாம் இறைவனை அறிய முடியாதுன்னு சொன்னார்களே, அப்ப அவனை அறியவே முடியாதோ அப்படிங்கிற சந்தேகத்தை நீக்கி சிவாகமங்கிற சாஸ்திரத்தை தக்க ஆசிரியரிடம் உபதேசமாக கேட்டு சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடி இறைவன் இயல்பை உணரலாம் என்று சந்தேகத்தை நீக்கி தெளிவாக்கினார். அந்த சிவாகம சாஸ்திரத்தை தான் மெய்கண்டாருடைய சிவஞான போதம், அந்த சிவாகமத்தின் சாரத்தை தான் கொண்டிருக்கு. அந்த மெய்கண்டாருடைய சிவஞான போதத்தை தான் அடியேனும் இந்த நூலிலே சொல்கின்றேன். எனவே இந்த நூலை கற்பதும் மெய்கண்டா நூலை கற்பதற்கு சமம், எனவே சிவாகமத்தை கற்பதற்கு சமம். இந்த நூலை தக்க ஞான தேசிகளிடம் உபதேசமாக கேட்டால் அது சிவாகம உபதேசத்துக்கு சமம், கேட்டவர்கள் முத்தி பெறுவார்கள். நம்முடைய ஆதின குருமகாசஞ்சாரங்கள் பலரையும் சிவஞான சித்தியார் கேட்டு முத்தி பெற்றவர்கள் நாம் கூறலாம். நம்முடைய ஆதினம் தவிரவும் பிற இடங்களிலே பார்த்தால் நம்முடைய தாய்மான சுவாமிகள் அவருடைய பாடல்களிலே சொல்லியிருக்கின்றார்கள், அடியேனுக்கு மௌன குருவானவர், அடியனுடைய குருவாகி மௌன குரு சிவஞான சித்தியாரை மௌனோபதேசமாக செய்தார். மௌனோபதேசமா பேச்சே கிடையாது, ஆனா சிவஞான சித்தியார தான் பாடம் சொல்றாங்க, மௌன நிலையிலே சொல்கிறார்கள். அதை அவர்கள் அப்படி சொல்வதில் வல்லவர்கள் தாய்மான சுவாமிகளும் அதை உணரக்கூடிய பக்குவத்தில் இருந்தார்கள் மௌனோபதேசத்தை. ஆனா மௌனோபதேசமா பண்ணது சிவஞான சித்தியார்தான் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். வேறு சிவஞான சித்தி நெறி மௌனோபதேச குருவே என்ற ஒரு பாடலை சொல்லியிருக்கிறார். இக்கடவுள் வணக்கம் முதலாயினவெல்லாம் பரபக்கத்து நூல்முகத்தால் குறிப்பு வந்தனவே ஆயினும். ஐயா இந்த கடவுள் வாழ்த்து சொன்னீங்க, சிவபெருமான் வாழ்த்து, அப்புறம் இந்த நூலை யாருக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்க, இந்த நூல்ல என்ன சொல்றேன்னு சொன்னீங்க, எல்லாம் சரிதான், எல்லாம் இந்த நூல் சுபக்கம், இதுக்கு முந்தைய சிவஞான சித்தியார் பரபக்கம்னு ஒரு பகுதி முதல்ல இருந்திருக்கேன், அதுலயும் தான் இந்த மாதிரி இறைவடக்கம் அவையடக்கம் எல்லாம் சொன்னீர்களே அப்படின்னா, அது வந்து இந்த பரபக்கம் சுபக்கம்னு ரெண்டு பிரிவுகளையும் ரெண்டு தனித்தனி நூல்கள் மாதிரி கருத வேண்டும் என்று ஆசிரியர் கூறுவதனாலே அதுக்கு தனியாக அவையடக்கம் சொன்னார்கள், இதுக்கும் தனியா சொன்னார்கள். பரபக்கம் சுபக்கம் என இதனை இருநூலாதலும் கொள்ள வைத்தமையின் மீண்டும் வேறு கூறினார். அறுவகை சமயத்து என்னும் முதற் செயலில் கடவுள் வணக்கம் கூறுமுகத்தால் சுபக்கத்தின் இறைவனாவான் இவன் என்பதும், ஏனை நான்கு செயலினும் வழிமுதலின கூறுமுகத்தான் அவ் இறைவனால் எம்பப்படும் நூல் இவை என்பதும் அவற்றுள் பொதுநூல் சிறப்பு நூல் என்னும் வேறுபாடும் உணர்த்தப்பட்டன. இது என்னன்னா பரபக்கம் பார்த்தவர்களுக்கு உடனே தெரிஞ்சிடும். ஒண்ணும் இல்ல, பரபக்கத்துல ஒரு பாட்டை சொல்லி வச்சிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, பலபக்கத்துல ஒரு பாடல பாடியிருக்கின்றார்கள். நூல்ல வந்து இறைவனை பற்றி சொல்ல போகின்றேன், இறைவனால் சொன்ன நூல்களை பற்றி சொல்ல போகின்றேன் அப்படின்லாம் சொல்லி பாடி வைத்திருக்கின்றார்கள். அப்ப இறைவனை பற்றி எங்க சொன்னார்? இந்த நூல்ல ஒரு பாட்டு வந்தது, சிவபெருமான் வணக்கமாக அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாயின்னு வந்தது இல்லையா, இறைவன் வந்தது இல்லையா, தெரிவொழியாது என்ற சிவனடி சென்னி வைப்பான்னு. அந்த சிவபெருமான் வணக்கம் தான், அதுலதான் இறைவனாவான் சிவபெருமான் அவர் சொல்லிட்டார். அப்புறம் இறைவனுடைய நூலை சொல்ல போறேன்னு சொன்னாரு, அதுல மறையினால் அயனாங்கிற பாட்டுல மறை வேதம் அவனுடைய நூல். அதுக்கு அடுத்தால இந்த பாட்டுல ஆகமத்தை அறியலாம், ஆகமம் அதுவும் இறைவன் நூல் தான். ஆகவே இறைவனுடைய நூல்களை ஒரு பாட்டுல வேதமாகிய நூலையும் இன்னொரு பாட்டுல ஆகமமாகிய நூலையும் சொன்னார். வேதத்தை சொல்லும்போது வேதத்தால் உணர முடியாத இறைவன் இயல்புனார், ஆகமத்தை சொல்லும்போது ஆகமத்தால் உணரலாம்னாரு. அப்ப வேதம் வந்து பொது நூல், ஆகமம் சிறப்பு நூல் அப்படிங்கிற அந்த பேதத்தையும் அங்க காட்டிவிட்டார்கள் என்ற செய்திகளை தான் இங்கே சொல்லியிருக்கின்றார்கள் ஆசிரியர். இனி அடுத்தார் போல சிற மெய்கண்ட சாஸ்திரங்கள் எல்லாம் பார்க்க முடியாத ஒரு பகுதியை இந்த சிவஞான சித்தியாரை தான் நம்ம பார்க்கலாம். அது எந்த சாஸ்திரத்திலையும் பார்க்க முடியாது தமிழ் சாஸ்திரங்கள். என்ன அப்படின்னா, இந்த சாஸ்திரங்களை உணர்வதற்கு அளவை அறிவு, தர்க்க அறிவு மிக முக்கியம். நிறைய சந்தேகங்கள் வருது, அதாவது ஒரு சாரா இருக்க ஆர்வமே இல்லை, அவர்களை விட்டுரும். அதான் பிராகிருதர்னு சொல்லிட்டார், எல்லாம் என்ன ஐயா போட்டு சொல்லிட்டு இருக்கீங்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஏதாவது கதைகளை சொல்லிட்டு இடையிடையே ஏதாவது ரெண்டு விஷயங்களை சொன்னா போதாதான் அப்படின்னு சொல்லி அப்படி கருதும். அவர்களாம் பிராகிருதர்னு சொல்லிட்டார். ஆகவே அவர்களை பற்றி நாம ஒண்ணும் சொல்வதற்கு இல்லை. சாத்திரங்கள் எல்லாம் கேட்கணும், அதுல தெளிவு பெறணுங்கிற தனியாத தாகம் கொண்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். ஆனா அவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, புரியாம இல்ல, ஒன்னும் புரியாட்டா அவர்கள் நிச்சயமா வரமாட்டார்கள், புரிகின்றது ஆனால் நிறைய சந்தேகங்கள் எழுகின்றது. எல்லா சந்தேகங்களுக்கும் விளக்கம் காண்பது சிரமமா இருக்கு. இதை சொன்னாலும் அதுல பல ஐயங்கள் வருகின்றன, சில விஷயங்கள் வந்து ஒரு குழப்பமாவே இருக்கு, தெளிவு காண முடியல, இப்படி எல்லாம் பிரச்சனைகள் சாத்திரம் பயிர்வர்களுக்கு வரலாம். இந்த பிரச்சனைகளுக்கு, இந்த குழப்பங்களுக்கு, சந்தேகங்களுக்கு எல்லாம் காரணம் என்னவென்றால், அந்த தர்க்க அறிவு போதுமான அளவு பெறாமல். தர்க்க அறிவு, தர்க்க புலமை, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ரீசனிங்னு சொல்லலாம். ஏன் இப்படி சொல்றாங்க, அந்த காரணத்தை எல்லாம் நாம வந்து எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு திறன், அந்த அதுதான் அளவை அறிவுன்னு சொல்வாரு. அளவை அறிவு, அந்த அளவை அறிவு, அந்த தர்க்க ஞானம் நன்றாக நமக்கு இருந்தது என்றால் எதுவுமே நமக்கு உறுதியாக நாம வந்து பிடித்துக் கொள்வோம். ஆமா, ஒரு சந்தேகமோ ஆட்டமோ நிச்சயமா வராது, உறுதியாக பற்றுவோம், சிக்கனை பிடித்தேன்னு சொல்வார்கள். அந்த மாதிரி அந்த தர்க்க புலமை நிச்சயமாக வேண்டும். ஆகவே ஏன்னா முதல் சூத்திரம்னு நூலுக்குள்ள போனோம் இங்க, அதுல இறைவன் ஒருவன் இருக்கின்றான் அப்படின்னு நிலைநாட்டுறாரு. அந்த சூத்திரத்தை நாம படிச்ச பிறகு வேற யாரும் நம்மகிட்ட வந்து இறைவன் இல்லைன்னு சொல்லி நம்மகிட்ட வந்து யாரும் அவனுடைய கருத்தை நிலைநாட்ட முடியாது. நாம அவன் கருத்தெல்லாம் மறுத்து இறைவன் இருக்கின்றான்னு, எப்படிப்பட்டவன்ட்டையும் போய் இறைவன் இருக்கின்றான் என்று அறிவு ரீதியாக, அதுக்கு மேல அனாவசியமா பேசணும்னா அதை விட்டுறலாம், முறையாக வாதம் செய்து இறைவன் இருக்கின்றான்னு நம்ம யார்கிட்டையும் நிலைநாட்டிடலாம். அப்படிப்பட்ட ஒரு திறன் நமக்கு வந்துடும். எப்பவும் வரும், நேரம் முதல் சூத்திரத்தை எடுத்து பார்த்துட்டு நம்ம வச்சுட்டா நமக்கு வந்துடாது. அது அங்க அளவை முறையில் நிலைநாட்டியிருக்கார். நமக்கும் அந்த அளவை அறிவு, தர்க்க ஞானத்தை நாம கொஞ்சம் வைத்துக் கொண்டோம் என்றால் நமக்கு வந்து எந்த ஒரு சித்தாந்த கருத்தையும் அது தெளிவானது என்று நிலைநாட்டவும் நமக்கு முடியும். சித்தாந்தத்துக்கு மாறான கருத்துக்களை அவை போலியானவை என்று ஒதுக்கித்தளவும் அதான் மணிவாசக பெருமான் புத்தர்களை வாதில் வென்றார். என்ன, அவர்களுக்கு திருவருளால் அளவை அறிவு, எல்லா அறிவும் அவர்களுக்கு கைகூடிவிட்டது. ஆகவே அந்த அளவை இலக்கணம் என்ன, முதல் சூத்திரத்துல இறைவன் உண்டு நிலைநாட்டுறார், இரண்டாம் சூத்திரத்துல பாசம் உண்டு நிலைநாட்டுறார், மூணாம் சூத்திரத்துல பசு உண்டு நிலைநாட்டுறார். இந்த நிலைநாட்டுவதனாலதான் அந்த மூணு சூத்திரங்களுக்கும் பிரமாண இயல்னு பேரு. பிரமாணம்னாலும் அளவைனாலும் ஒன்றுதான், தர்க்கம் எல்லாம் ஒன்றுதான். ஆகவே இந்த முப்பொருள்களையும் நாம முதல்ல உண்டு நிலைநாட்ட வேண்டாமா? முப்பொருள் இயல்பு, முப்பொருள்